بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفؤا أحد.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، أما بعد. أنبأنا سهودر سهودر كلي அல்லாஹு தஆலாவின் பேரால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு எதுவென்று சொன்னால், நல்ல விடயங்களை பேசுவதற்கும் நல்ல விடயங்களை கேட்பதற்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலேயே சிறந்த ஒரு வாய்ப்பாக கருதப்படுகின்றது. அதிலும் இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய விடயமானது ஒரு நிகரற்ற தன்னிகரற்ற ஒரு பாக்கியம் என்றுதான் கூற வேண்டும். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் உலகில் எத்தனையோ விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது. அவனது தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வாழ்வாதாரம் சம்பந்தமான விடயங்கள், அவருடைய குடும்ப மேம்பாடு சம்பந்தமான அறிவுகளை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் அதைவிட ஒரு படி எமக்கு எது தேவை என்று சொன்னால், இஸ்லாம் பற்றிய அறிவு, இஸ்லாம் பற்றிய ஞானம். இதுதான் அடிப்படையாகும். இது எவனுக்கு கிடைக்காமல் போகின்றதோ அவன் இந்த உலகத்திலும் தாழ்ந்தவனாக மறுமையிலும் தாழ்ந்தவனாக ஆகுவதனை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரம்ப காலத்தை சற்று நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த சஹாபி சமூகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே பயின்ற அந்த சஹாபிய உம்மத்தானது ஒரு தன்னிகரற்ற ஒரு சமூகமாக, ஒரு உன்னதமான ஒரு சமூகமாக, இந்த உலகத்திலே அவர்களை போன்று வேறு ஒரு சமூகம் இது இதன் பிறகும் தோன்றுமா என்கின்ற ஒரு ஐயத்தை எழுப்பக்கூடிய ஒரு சமூகமாக அன்றைய சமூகம் இருந்ததை நாங்கள் பார்க்க முடியும். அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்கள் மேல்நிலையில் இருந்தது. பண்பாடு ரீதியான விடயங்களை பொறுத்தவரையில் அவர்கள் தன்னிகரற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகள் பிற மக்களை கவரக்கூடியவைகளாக இருந்தது. அவருடைய கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரையில் இவர்கள் அல்லவா மனிதர்கள் என்று எண்ண தோன்றக்கூடிய அளவுக்கு இருந்தது. குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால், அவர்களை பார்த்தால் எந்த ஒரு மனிதனும் தான் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ண தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அவருடைய பாசறையிலே அவ்வாறு உருவாக்கப்பட்டதன் காரணத்தினாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த கல்வியை அவர்கள் பேணி பாதுகாத்து அந்த கல்வியை தனது வாழ்க்கையிலே அவர்கள் அமுல்படுத்தியதன் காரணத்தினால் அவர்கள் அந்த உயர்நிலையில் இருந்தார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் குருனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளிலேயே சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டு, அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளும் அதற்கு அடுத்தபடியானதார். அப்ப அந்த நூற்றாண்டு எதன் காரணத்தினால் சிறந்த நூற்றாண்டாக இருந்தது? அவரிடத்தில் இருந்த அந்த முன்னேற்றம், மார்க்க ரீதியான முன்னேற்றம், உலக ரீதியான முன்னேற்றம், அவரிடத்தில் இருந்த பண்பாடு, அவரிடத்தில் இருந்த நடவடிக்கைகள், அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். காரணம், அவர்களிடத்திலே இருந்த அந்த இறையச்சம் உண்மையான இறையச்சமாக இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் தண்ணீரற்றவர்களாக ஒரு சிறந்த மனித சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அவருடைய காலம் செல்ல 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 ஷைத்தானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒற்றுமையை, அவரிடத்திலே இருந்த சிறப்பை, அவரிடத்திலே இருந்த அந்த வலுவை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பித்தது. ஒரு கரையால் ஒரு பெரும் கட்டையை அரித்து 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 அதனை விறகுக்கும் உதவாத ஒன்றாக ஆக்குவதை போன்று இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய கரையால் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை, இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நெருக்கத்தை, இந்த இஸ்லாமிய சமூகத்தின் பரஸ்பர அந்த புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அரித்து ஒரு பலவீனமான ஒரு சமூகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ஒரு கடல் நுரையை போன்று எந்த விதமான வலுவும் வெயிட்டும் இல்லாத ஒரு சமூகமாக இன்று ஆகியிருக்கிறது. அதன் காரணத்தினால் இன்று நாங்கள் துண்டாடப்படுகின்றோம். அதன் காரணத்தினால் தான் இன்று இந்த உலக மன்றத்தில் இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால் ஒரு வழி இல்லாத சமூகமாக கணிப்பிடப்படுகின்றது. அதன் காரணத்தினால் தான் இந்த உலகத்திலே இஸ்லாமிய சமூகம் ஒரு மோசமான சமூகமாக நோக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்துக்கு வாழ தகாதவன் என்று ஒரு சமூகம் கருதுகிறது. முஸ்லிமா அவனுக்கு வீடு கூட வாடகை கொடுக்க கூடாது என்று ஒரு சமூகம் கருதுகிறது. இரண்டு நாளைக்கு முதல் ஒரு சகோதரர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். அவரும் அவருடைய இன்னொரு தோழர் ஒரு வீடு தேடி செல்கிறார்கள். அங்கே சென்று வீடு அவர்களுக்கு பிடித்திருந்தது. அந்த வீட்டை வாடகைக்கு அந்த வீட்டில் இருக்கலாம் என்று அவர் உத்தேசிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். வீட்டு ஓனருக்கு கடைசியில் தெரிய வருகிறது, நாம் வீட்டை ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறோம். அகலன் மசாயில வாங்க, உங்களுக்கு இல்லாத வீடா, உங்களுக்கு சும்மாவே தரணும்னு சொன்னாரா? இல்ல, முஸ்லீமா கொடுக்க கூடாது என்று முகத்துக்கு முன்னால் கூறக்கூடிய அளவுக்கு அந்த குறிப்பிட்ட சகோதரர் காரணம் அல்ல. இன்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால், முஸ்லீம் என்று சொன்னால் அவ்வாறு நோக்கப்படுகிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. இதற்கு காரணம் என்ன? நமது நடவடிக்கை, எம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள். நாளாந்தம் நாம் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக துறந்து 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 போவதன் காரணத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய பலவீனம் எம்மை இந்த உலகத்தில் ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அடிப்படை இல்லாதவர்கள், சரியான எதிர்நோக்கம் இல்லாதவர்கள், நாளை என்பதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்கள், வலுவில்லாதவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். இந்த சமூகத்திலே வந்து உயர்ந்தவர்களாக காட்டப்படுகிறார்கள். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் எந்த விதமான வெயிட்டும் இல்லாத, எந்த விதமான கண்ணியமும் இல்லாத, எந்த விதமான நல்ல எதிர்பார்ப்புகளும் இல்லாதவர்களாக நாங்கள் மாறிப்போயிருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? உண்மையில் இதற்கான காரணம் ஆராயப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை மாறி எமது இளைய சந்ததியினராவது, எமது வருங்கால தலைமுறையினராவது இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நிறைய பிரயத்தனத்தை எடுத்து அவர்களுக்கான எதிர்காலத்தை நாங்கள் சிறப்பாக சமைத்துக் கொடுப்பது எம் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் எம்மை விட மோசமானவர்களாக எமது கண்களுக்கு முன்னாலேயே எமது குழந்தைகளும் எமது குழந்தைகளுடைய குழந்தைகளும் நடாத்தப்படுவார்கள். நாங்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதன் காரணத்தினால் இந்த விடயங்கள் நாம் அடிக்கடி பேசக்கூடிய விடயமாக இருந்தாலும், சர்வசாதாரணமான ஒரு விடயமாக இருந்தாலும், அதிகமாக கவனம் செலுத்தி நாங்கள் அதற்கான எதிர் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எமது கண்ணுக்கு முன்னாலே எமது குழந்தைகள் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் செல்வ குழந்தைகள் இந்த தெருக்களிலும் இந்த சமூகத்துக்கு மத்தியிலும் பந்தாடப்படுவார்கள். அவர்கள் மோசமானவர்களாக, இழிவானவர்களாக நடாத்தப்படுவார்கள். நாங்கள் கையாளாகாதவர்களாக, முடியாதவர்களாக, எமக்கு சக்தி இருந்தும் அந்த சக்தியை பிரயோகித்து அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு இழிநிலைக்கு நாங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். எனவே எம்மை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும், எமது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், எமது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் சற்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எமது வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம், எமது தொழிலை எவ்வாறு நாங்கள் முன்னேற்றலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஒன்றுக்கு பல முறை யோசித்து பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம். எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் சென்று அதற்கான உத்வேகத்துடன் நாங்கள் செயல்பட்டு எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஆளாய் பறந்து அலைகிறோம். இரத்தத்தை வியர்வையை இரத்தமாக சிந்தி, இரத்தத்தை வியர்வையாக சிந்தி நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறோம். எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம். நாங்கள் திட்டமிடக்கூடிய அந்த எதிர்காலமானது இம்மை இந்த உலக வாழ்க்கை என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் மட்டும் இருப்பதன் காரணத்தினால் எதிர்கால உண்மையிலே இருக்கக்கூடிய எதிர்காலமான அந்த மறுமை வாழ்க்கையை மையமாக வைத்து அவைகள் அமையாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் தோல்விக்கு மேல் தோல்வி அடைகின்றோம், நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் அடைகின்றோம், இழிவுக்கு மேல் இழிவு இம்மை வந்து சேர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எமது வாழ்க்கையையும் அன்றைய சஹாபிய சமூகத்தின் வாழ்க்கையை சற்று ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹு தஆலா எமக்கு தந்த எந்த கண்ணியத்தையும் இந்த உலகத்திலே அந்த சஹாபிய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் 1% அவர்கள் அனுபவிக்கவில்லை. எமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களிலே ஒரு எல்லளவு கூட அவர்கள், எல் முனையளவு கூட அவர்கள் இந்த உலகத்திலே அனுபவித்தது கிடையாது. அவரிடத்திலே பெரும் வீடுகள் மாளிகைகள் இருக்கவில்லை. வாகனங்கள் என்று சொன்னாலே அந்த ஒட்டகமும் அந்த குதிரையும் அந்த கழுதையும் அந்த கோவறு கழுதைகளும் தான் அவரிடத்தில் இருந்தது. அப்படி இருந்த அந்த சமூகம் உடுப்பதற்கு ஒரு துணி உடுத்தால் பிறதுணி மாற்றுவதற்கு வக்கில்லாமல் இருந்த அந்த சமூகம் அவரை எவ்வாறு இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலும் சிறந்தவர்களாக ஆகினார்கள் என்பதனை சிந்திக்க கூடாதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் எப்படி மோசமான நிலைமையில் வாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இரவிலே மனைவியோடு சேர்ந்து விட்டு மாற்றுவதற்கு ஆடை இல்லாமல் அதே ஆடையோடு செல்வார்கள். தொழுகைக்கார ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சில சமயங்கள் வீட்டிலே தொழுகின்ற பொழுது அவர்களுடைய ஆடையிலே அந்த விந்து துளிகள் படிந்து காய்ந்திருக்கும் தனது விரலினால் அதனை சுரண்டி விடுவார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொடுபோக்கானவர்களா? நிச்சயமாக கிடையாது. காரணம், எம்மை போன்ற பல ஆடைகள் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஒன்றிலே சாதாரண அழுக்கப்பட்டால் அதனை தூக்கி கூடையிலே போட்டுவிட்டு புதிய ஆடை ஒன்றை அணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வசதிகள் அவர்களிடத்திலே காணப்படவில்லை. முன்னொரு முறை உங்களிடத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலே இருந்து சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே போய் சேர்ந்து வாழ்கிறார்கள். அங்கு சென்ற பிறகு இவர்களுடைய அந்த ஆதிக்க அடக்குமுறை சக்தி அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அங்கிருந்து உணவை தேடி புற இடங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை. அப்பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று நினைக்கிறேன் பசி கொடுமை தாங்கவில்லை. சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி வெளியே சென்று சிறுநீர் கழிக்கிறார்கள். சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஏதோ ஒன்றிலே சிறுநீர் விழுந்து சத்தம் தெரிவிக்கிறதை பார்க்கிறார்கள். கை விரலினால் அதனை தோண்டி எடுத்து பார்க்கிறார்கள். ஒரு காய்ந்த ஆட்டின் அந்த தோல் பகுதியாக அந்த தோல் துண்டை எடுத்து அதனை நன்றாக கழுகி அதனை சுத்தமிட்டு அதனை இடித்து பல நாட்களாக அதனை நான் ஒரு 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 கஞ்சாக சமைத்து குடித்தேன் என்று அந்த ஏழு நிலையை அவர்கள் முடியாத அந்த நிலையை அந்த உத்தம சஹாபி எமக்கு சொல்லி தருகிறார்கள். எதற்காக வேண்டி? அதிலிருந்து பாடம் பெற வேண்டும். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக, மகத்துவம் மிக்கவராக, இந்த உலக நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டாக அன்றைய சஹாபிய சமூகம் கருதப்பட்டது. காரணம், அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு சிறந்தவர்களாக வாழ்ந்தவர்கள் கிடையாது. ஒன்றுமே இல்லாதவர்களாக வாழ்ந்துதான் அவர்கள் இந்த உயர்நிலைக்கு ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கான காரணத்தை நாங்கள் சற்று ஆழமாக சென்று சிந்திப்பதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவரிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் இறையச்சம். அதிலே அப்பளுக்கில்லாத இறையச்சம். இரண்டாவது ஒற்றுமை. இந்த இரண்டு அம்சங்களும் தான் அவர்களை அந்த உயர்வு இடத்துக்கு, அந்த உயர்வான இடத்துக்கு யாருமே எட்ட முடியாத அளவுக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. அதன் காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் வைத்தே அல்லாஹு தஆலாவினால் அவர்கள் தூதரினால் சுவர்க்கத்துக்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை புரிந்து கொண்டார். அல்லாஹு தஆலா அவர்களை புரிந்து கொண்டால் நீங்களும் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ். இந்த நிலையை அவர்கள் அடைந்ததற்கான காரணம் என்ன? அவர்களிடத்திலே அப்பழுக்கில்லாத இரண்டு அம்சங்கள் இருந்தது. ஒன்று இறையச்சம், தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். இரண்டாவது அவர்களிடத்திலே இருந்த ஒற்றுமை. ஒரு சமூகத்துக்கு மத்தியில் இறையச்சம் இல்லாமல் போனாலும் அவர்கள் இழிநிலைக்கு தள்ளப்பட்டு செல்வார்கள். அதே நேரம் அவர்களிடத்திலே இந்த ஒற்றுமை இல்லாமல் போனாலும் அவர்கள் இழிநிலைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இந்த தக்வாவும் இந்த இறையச்சமும் எந்த சமூகத்துக்கு மத்தியிலே அசைக்க முடியாத இரு தூண்களாக இருக்கின்றதோ அந்த சமூகம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழும். அவர்கள் தண்ணீரற்ற சமூகமாக இருப்பார்கள். எந்த விடயத்தை பார்த்தாலும் அவன்தான் மனிதன் என்று எண்ண தோண்டும். எந்த அம்சத்தை பார்த்தாலும் இவர்களல்லோ இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் என்று எண்ண தோன்றும். ஆனால் நிலைமை தற்பொழுது இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நிலைமை எவ்வாறு மாறி இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிமா ஒன்றுக்கும் அவன் லாயக்கு இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் பாடுபட வேண்டும். சிறிய காலங்களிலே நாங்கள் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற பொழுது அபிவிருத்தியை பற்றி சொல்லித் தருவார்கள். ஒரு நாட்டின் அபிவிருத்தி, ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்லித் தருவார்கள். என்ன? தனி நபர் அபிவிருத்தி தான் ஒரு நாட்டின் அபிவிருத்தி. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அபிவிருத்தி செய்து கொள்வான் என்று சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை மேல்நிலைக்கு எடுத்துக்கொள்ள முனைவான் என்று சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதார ரீதியாக ஏனைய விஷயங்கள் ரீதியாக அவன் கூடுதலாக ஆர்வம் காட்டுவான் என்று சொன்னால் தன்னிடத்திலே அபிவிருத்தி ஏற்படும். ஒட்டுமொத்த அந்த நாட்டு மக்களிடத்திலும் அபிவிருத்தி ஏற்படும். இவ்வாறு எல்லோரிடத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டால் அந்த நாடு முன்னேறிவிட்டது. எல்லோரிடத்திலும் அபிவிருத்தி இருந்தால் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்துவிட்டது. இது ஒரு நாட்டுக்கு மட்டுமா, ஒரு சமூகத்துக்கு தான், உலகளாவிய ரீதியாக வாழக்கூடிய ஒரு ஒரு பெரும் சமூகத்துக்கும் இது சரியாக பொருந்தக்கூடியது. எனவே எமது இஸ்லாமிய சமூகம் எதிர்காலத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டுமாக இருந்தால், எதிர்காலத்தில் அவர்கள் தலை சிறந்தவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், எதிர்காலத்தில் எமது இளைய தலைமுறையினர் உண்மையான உத்தமர்களாக இந்த உலகத்திலே எல்லோராலும் போற்றப்பட வேண்டுமாக இருந்தால், எம்மை பொறுத்தவரை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் இஸ்லாமிய ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, தக்வா ரீதியாக, ஒற்றுமை ரீதியாக நாங்கள் முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் எம்மை நாங்கள் பாதுகாக்க முடியும். தக்வா பற்றி நாங்கள் அடிக்கடி பேசி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த் வத்பி சையத் அல் ஹஸனா தம்ஹுஹா வகாரிக் அன்-நாஸ் பிகுலுக்கின் ஹஸன். திருமேனியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸானது, எங்கிருந்தாலும் இத்தகில்லாக ஹைசுமாக்குஞ்சு, எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக்கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவை அஞ்சுவது என்று சொன்னால் எல்லா நிலைமையிலும் அஞ்ச வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எதிர்பார்ப்பாகும். ஆனால் எமக்கு வரக்கூடிய அந்த அச்சம், எமக்கு வரக்கூடிய அந்த தக்வா எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில், குறிப்பிட்ட ஒரு வேளையில், ஒரு பர்டிகுலர் டைம்ஸ், அந்த நேரத்தில் மட்டும்தான் தக்வா வரும். அதனால தான் பள்ளியுள்ளுக்கு சென்றால் நாங்கள் புகைப்பிடிக்க மாட்டோம். அந்த இடத்தில் பள்ளிக்கு சென்றால் தக்வா வருவது, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு சென்றால் எமக்கு தக்வா வரும், அல்லது குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள் ஒரு நேரத்துக்குள் நுழைந்தால் எமக்கு தக்வா வரும். எம சமூகத்திலே நாளாங்க பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லுகிறார்கள், இத்தகில்லா ஹைதுமா குந்த், எங்கிருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட இடத்தில் நீ இருந்தாலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக்கொள். எனவே இந்த உண்மையான இந்த இறையச்சம் எம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நாம் எந்த ஒன்றை செய்ய போனாலும் அல்லாஹு தஆலாவை அந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவோம். நாம் இந்த விடயத்தை செய்கிறோமே, இது இஸ்லாத்துக்கு முன்னான விடயம் அல்லவா, இந்த விடயத்தை பேசுகிறோமே, இது அல்லாஹு தஆலா விரும்பாத ஒன்று அல்லவா? அல்லாஹு தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே. அல்லாஹு தஆலாவின் கண்காணிப்பின் கீழ் இருக்கின்ற நேரத்தில் இந்த தவறு ஒரு மூமெண்ட்டில் நிகழக்கூடாது என்கின்ற உணர்வு வரும். எப்பொழுது? அல்லாஹு தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்தால்தான். அதனால் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இல்லை, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்லுகிறார்கள், இன்னக்கும் லதஅமலூன அஃமாலன் ஹிய அதக்கு ஃபீ அயுனிக்கும் மின அஷ்ஷஅரி குன்னா நஅதுஹா அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின அல் மூபிகாத். புகாரியிலே பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பிறகு அவர்களால் கூறப்பட்ட ஒரு செய்தி, நீங்கள் தற்பொழுது சில அம்சங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தலை மயிரை விட மிகவும் சிறிய ஒரு காரியமாக அது தோன்றுகிறது உங்களுக்கு. ஆனால் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அதனை எம்மை அழித்து நாசம் செய்யக்கூடிய பெரும்பாவங்களாக நாங்கள் அதனை கண்டோம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இமது பார்வையில் சிறிதாக இருக்கும், ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்தில் அது பெரிய காரியம். நாளை மர்மையிலே நஊது பில்லாஹி மின்ஹா, எம்மை நரகத்தில் கொண்டு போய் எம்மை எம்மால் தாங்க முடியாத தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய அம்சம் சிறிய விடயமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய பார்வையிலே அது நரகத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து காஃபிர் 19வது வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஅலமு கைனத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர். அல்லாஹு தஆலா எப்படி எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் இறையச்சத்தோடு இருக்கிறோமா இல்லையா, அல்லாஹு தஆலா எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வோடு நாங்கள் வாழ்கிறோமா இல்லையா என்பதனை அல்லாஹு தஆலா எப்படி எல்லாம் கண்காணிக்கிறார் என்று சொன்னால், யஅலமு கைனத்தல் அயுன், உங்களது கண்கள் உங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய மறைந்து மறைந்து பிறர்களுக்கு காண்பிக்காமல் செய்யக்கூடிய அந்த பார்வைகளையும் அல்லாஹு தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். வமா துஃபி ஸுதூர், உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே அவற்றையும் அல்லாஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா தன்னை பற்றியே தனது அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இது ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா தனது குதிரத்தை பற்றி தனது சக்தியை பற்றி தனது அடியானாகிய மனிதன் என்னென்ன அம்சங்களை எல்லாம் விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ அதனை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக மேலோட்டமாகவே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ஆல் இம்ரான் 5வது வசனம், அல்லாஹு தஆலாவை பொறுத்தவரையில் இந்த பூமியிலோ வானங்களிலோ எந்த ஒன்றுமே வந்து அவனது பார்வைக்கு அப்பாற்பட்டவை அன்று என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். எனவே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனுடைய அறிவு ஞானம் எப்படிப்பட்ட கூறிய அறிவு ஞானம் பார்வை திறன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கார் இருளிலே கும் என்ற இருட்டு, அந்த கார் இருளிலே ஒரு கருங்கற்பாறை, அந்த கருங்கற்பாறையிலே ஒரு கருப்பு கட்டெரும்பு ஊர்ந்து செல்கிறது. இம்மா பார்க்க முடியுமா? கும் என்ற இருட்டு, எமது கரத்தை பார்க்க முடியாது என்கின்ற நிலைமை. அந்த நேரத்திலே ஒரு கருப்பு கற்பாறை, அதிலே ஒரு கருப்பு கட்டெரும்பு ஊர்ந்து செல்கிறது, யாராலும் பார்க்க முடியாது. அதையும் அல்லாஹு தஆலா நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக அல்லாஹு தஆலா இமது நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இமது சிந்தனைகளை அல்லாஹு தஆலா அறியக்கூடியவன், இமது உள்ளத்திலே வரக்கூடிய உணர்வுகளை அல்லாஹு தஆலா அறியக்கூடியவன், நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹு தஆலா அறியக்கூடியவன், நாம் மறைமுகமாக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறார். நாங்கள் இரண்டு பேர் மட்டும்தானே என்று நினைத்து நாங்கள் ஒரு தவறை செய்வோம், மூன்றாவது ஆளாக அல்லாஹு தஆலா அங்கே இருந்து ஒவ்வொன்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டவர்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அதிலே அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. நாளை மறுமையிலே நான் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே எழுந்து நிப்பாட்டப்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எமது ஒவ்வொரு விடயத்தையும் அங்கே பட்டியல் போட்டு காட்டுவானே என்கின்ற அந்த அச்சத்தோடு எமது வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு படி நகர் முன்னேறிவிட்டோம். அடுத்த படியும் நாங்கள் மேல் நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் இரண்டாவது அம்சத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன? அதுதான் எமது சமூகத்தை நாங்கள் ஒற்றுமை உள்ள ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும். மேலோட்டமாக நாங்கள் இவ்வாறு அமர்ந்தவர்களாக ஒன்றாக கூடுகின்ற சமயத்தில் மட்டும், ஒருவரை ஒருவரை சந்தித்துக் கொள்கின்ற போது மட்டும், அல்லது எங்காவது சமூக எழுச்சியை பற்றி பேசுகிறார்களே அந்த சமூகம் அந்த சமயம் வந்துவிட்டால் மட்டும்தான் நாங்கள் எமது இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமையை பற்றி சிந்திக்க கூடாது. மாறாக தனி மனிதன் ஒவ்வொருவரும் தனியாக இருக்கின்ற பொழுதும் எமது சமூகத்தை நான் ஒற்றுமையாக ஒற்றுமை உள்ள ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த நிழலின் கீழே அவர்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன நடவடிக்கைகளை கொள்ள வேண்டும், என்ன நடவடிக்கைகளை நான் இறங்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டு தலைவனும் ஒவ்வொரு வீட்டு தலைவியும் தனது குடும்பத்தை எவ்வாறு பண்பாடுள்ள குடும்பமாக மாற்றுவது, அல்லாஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய விடயங்களிலே எவ்வாறு கவனம் உள்ள சமூகமாக குடும்பமாக எனது குடும்பத்தை மாற்றுவது, குறிப்பாக அவர்களை எவ்வாறு நான் பாதுகாப்பது, நரக நடப்பிலிருந்து எவ்வாறு அவர்களை பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்வது என்கின்ற விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். இதே போன்று இரண்டு குடும்பங்கள் இந்த விடயத்தில் கவனம் கொண்டால் அந்த இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வரும். அந்த இரண்டு குடும்பமும் தக்குவா அடிப்படையிலே செயல்பட ஆரம்பித்தால், அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ ஆரம்பித்தால் அந்த இரண்டு குடும்பம் ஒற்றுமையுள்ள குடும்பமாக மாறுவார்கள். இதே போன்று மூன்றாவது குடும்பமும் அப்படியான நிலைமைக்கு உட்பட்டால் அவர்கள் மூன்று பேரும் ஒற்றுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதே போன்று நாலாவது குடும்பம் வந்து சேரும், ஐந்தாவது குடும்பம் வந்து சேரும். அந்த ஊரும் அந்த நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமூகம் என்று சொன்னால் எந்த ஏவுகணையும் அவர்களை தகர்த்து நாசம் பண்ண முடியாத அளவுக்கு அவர்களுடைய ஒற்றுமை இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் தனது வாழ்க்கையை செலவழித்திருக்கிறார்கள். ஏன் இந்த உலகத்திலே ஒற்றுமை இல்லாமல் போனால், அவரிடத்திலே ஒரு பரஸ்பர புரிந்து இல்லாமல் போனால், அவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையானது சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டு அவர்கள் வீட்டில்லாதவர்களாக மாறிப்போனார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாமே இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்பது கேள்விக்குரியான ஒன்றாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை பற்றி எவ்வளவு பேசியிருக்கிறார்கள், அவர்கள் சொன்ன உதாரணங்கள் அப்பப்பா அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்ப எப்படி இருக்க, இரண்டாம் முதல் அம்சத்திலும் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தக்குவா என்று சொல்லக்கூடிய விடயத்திலே பலவீனமாக இருக்கிறோம். இரண்டாவது அம்சமான ஒற்றுமை விடயத்தை பொறுத்தவரையில் அதைவிட மோசம். வீட்டுக்குள்ளே பார்த்தோம் என்று சொன்னால் மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் சரியான புரிந்துணர்வு இல்லை, பெற்றார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் சரியான புரிந்துணர்வு கிடையாது, அவர்களுக்கும் பக்கத்து வீட்டார் முனையிலே வந்து புரிந்துணர்வு இல்லை. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு இருக்கும், அந்த குடும்பம் மூன்றாவது குடும்பத்தை சந்திக்கின்ற பொழுது முதலாவது குடும்பத்தை பற்றி கழுவுவார்கள், பேசுவார்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி பேசுவார்கள், அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் அந்த முதல் குடும்பத்தை விலக்கி விடுவார்கள். அந்த இருவரோடு இன்னொரு குடும்பம் சேர்ந்து கொள்ளும், அதில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இல்லாத நேரத்தில் அந்த இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து கொண்டு முதல் இரண்டாவது குடும்பத்தை பற்றி பேசுவார்கள், அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். இவ்வாறு துண்டாடப்பட்டுக் கொண்டே போகிறோம். இலகுவாக செய்தான் எல்லா கூடங்களையும் என்னை ஆக்கிரமிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எமக்கு தந்து விட்டு சென்ற அந்த முன்மாதிரிகள் இல்லாமல் போகின்ற பொழுது, அல்லாஹு தஆலா எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்சம் இல்லாமல் போகின்ற பொழுது ஒற்றுமை என்பது இந்த உலகத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றார், வஅஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தக்குவா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் லூஸ் பண்ணி விடுவோம், அதை நாங்கள் விட்டு விடுவோம். அப்ப அந்த தக்குவாவோடு இரண்டாவது விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்றான், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து செல்லாதீர்கள். அப்ப இந்த பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது எது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். எது மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால், முதலாவது அம்சம் பெருமை. பெருமை என்பது உள்ளத்தில் கடுகளவு இருந்தாலும் அவனால் ஒற்றுமையாக வாழ முடியாது. அதனால் தான் பெருமையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், எவனுடைய உள்ளத்தில் சொன்னார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவாவது பெருமை இருக்கிறதோ அவன் சுருக்கத்தை வாடையை கூட நுகர முடியாது. லுக்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு ஆலோசனை உபதேசம் செய்கின்ற பொழுதோ என்ன சொன்னார்கள், வலா துஸாயிர ஹத்தக்கலின் நாஸ், நீ மனிதனை பார்த்து பெருமையின் காரணமாக ஒரு முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லாது. தவாது உள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக நீ இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, மன் தவாதா லில்லாஹி ஃபக்கத் ரஃபஅஹுல்லாஹ், எவன் அல்லாஹ்வுக்கென்று அல்லாஹ்வுக்கென்று அந்த உயரிய எண்ணத்தில் தன்னை இந்த உலகத்தில் தாழ்த்திக் கொள்கிறானோ அல்லாஹ் தஆலா அவனை உயர்த்துகிறான், அவனது அந்தஸ்தை உயர்த்துகிறான். எனவே பெருமை ஏற்பட்டால் நாங்கள் தம்மை தாமே தாழ்த்திக் கொள்ள மாட்டோம், பணி உள்ளவர்களாக ஆகிக் கொள்ள மாட்டோம். அப்பொழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்ந்தவனாக நாங்கள் மாற முடியாது, மாறாக தாழ்ந்த நிலைதான் எமக்கு இருக்கும். எனவே பெருமை என்பது கடுகளவும் எமது உள்ளத்திலே இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் சுவர்க்கத்துக்கு செல்வதை விட்டும் எம்மை தடுக்கக்கூடியது. இரண்டாவது புறம் பேசுதல். புறம் பேசுதலை பொறுத்தவரையில் நாங்கள் பல முறை இதை பற்றி பேசியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த புறத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார், ஒருவன் தனது சகோதரன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசுவது எப்படிப்பட்டது, இறந்த தனது சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமமானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறார். எனவே ஒரு மனிதனை பற்றி பேசுவது, குறை பேசுவது, புறம் பேசுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதன் குறைகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறார். உடல் ரீதியான குறைபாடுகள் இருக்கிறது, சிந்தனா ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது, உள ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது. எல்லா வகையான குறைகளோடும் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் மட்டும் நிறைவாக படைக்கப்பட்டவர்கள், என்னிடத்தில் எந்த விதமான குறைகளுமே இல்லை, நாம் முழுமையான மனிதன் என்கின்ற எண்ணத்தோடு கர்வம் பிடித்தவர்களாக, பெருமை பிடித்தவர்களாக மற்றவர்களை பற்றி நாங்கள் புறம் பேசிக் கொண்டே தெரிகிறோம். இதன் காரணத்தினால் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு எமது சமூகம் பிளவுபட்டு துண்டாடப்பட்டுக் கொண்டே செல்வதை பார்க்கிறோம். இதன் அடிப்படை காரணமா இல்லையா, இன்றைய சமூகத்தில் ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பாருங்கள், அந்த குடும்பத்துக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளவுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவரை பற்றி ஒருவர் கழுவ ஆரம்பித்தால் அந்த நேரத்தில் பிளவு ஏற்படுகிறது. எனவே குடும்பத்தின் பிளவை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எங்கிருந்து ஊற்றெடுக்கின்றது என்று சொன்னால், எங்கு குறைகள் அதிகமாக தோண்டப்படுகின்றதோ, எங்கு பிறரை பற்றி அதிகமாக அலச ஆராய முற்படுகிறார்களோ, அப்பொழுது அங்கே சைத்தான் அவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டே செல்கிறான். அவர்கள் துண்டாடப்படுகிறார்கள், அவர்கள் வெளு இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இன்று எல்லோரிடத்திலும் அதிகமாக காணப்படக்கூடியது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இரண்டு தரப்பினர் மத்தியிலும் மிகவுமே இனிப்பாக பேசப்படக்கூடிய, இனிப்பாக அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விடயம் எதுவென்று சொன்னால், பிறருடைய குறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் தனது சகோதரனின் குறையை இந்த உலகத்தில் மறைக்கிறானோ, அவனது குறையை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மறைப்பான். எனவே இந்த உலகத்தில் குறை என்பது பகிரங்கப்படப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக குறை என்று சொன்னால் அது மறைக்கப்பட வேண்டியது. எனக்கு இன்று குறைகள் ஏதாவது நிகழும், நாளை அவருக்கு நிகழும், நாளை அவருக்கு நிகழும், அதன் பிறகு எனக்கு நிகழும். பல குறைகள் சில்சிலா என்று சொல்லக்கூடிய சங்கிலியை போன்று அது தொடர்ந்து வரக்கூடிய அம்சமாகும். குறைகள் உள்ளவர்களாகத்தான் மனித சமூகமே படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாயின தவ்வாபுன், ஆதமுடைய மக்களான ஆதமுடைய சந்ததியினை பொறுத்தவரை, இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் எல்லோருமே வந்து தவறிழைக்கக்கூடியவர்கள். அவர்களில் சிறந்தவர்கள் யார், இறையற்றத்தின் காரணத்தினால் அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக பாவ மன்னிப்பு கேட்டு மீளக்கூடியவர்கள். நாங்கள் குறைக்கு மேல் குறை செய்து கொண்டே இருக்கிறோம், தவறுக்கு மேல் தவறு வைத்துக் கொண்டிருக்கிறோம், பிள்ளைகள் ஒவ்வொன்றாக எம்மை அழிவின் பக்கம் அழைத்துக் கொண்டு செல்கிறது. தக்குவாவும் இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அஞ்சி நாங்கள் பிழை பொறுக்க தேடுவதில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இமை உள்ளத்திலே கையை வைத்து நாங்கள் கேட்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் குறை பேசாமல் இருக்கிறோமா? ஒரு முறை ஒரு சஹாபி பள்ளியை நோக்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே உட்கார்ந்து தனது ஏனைய சஹாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவர்க்கவாசி ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? என்ன கேட்கிறார்கள்? சுவர்க்கவாசியை நீங்கள் காண விரும்புகிறீர்களா? சஹாபாக்களுக்கு இல்லாத ஆசையா? அவரது உயிரையே துச்சமாக மதித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவல்களையும் பேச்சுக்களையும் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். எதற்காக வேண்டி? அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தனை கற்பனை கூட செய்து பார்த்திராத அப்படிப்பட்ட அந்த மகத்தான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எம்மை விட பல கோடி கணக்கு மடங்கு ஆசைப்பட்டவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வைத்து சுவர்க்கவாசி ஒருவரை காண்பிக்க போகிறார் என்று சொன்னால் அந்த சுவர்க்கத்துக்கு அவரை அழைத்துச் சென்ற விடையந்தால் என்ன என்று எண்ணியவர்களாக ஆசையோடு பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி தனது கையிலே தனது காற்பாதணிகளை சுமந்தவராக அவர் ஒது செய்துவிட்டு வருகிறார். தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்குள்ளே நுழைந்து செல்கிறார். இவர் தொழுது முடித்து விட்டு வீடு செல்லும் வரைக்கும் இவர் தொழுது முடித்தது பிற்பாடு அவர் வீடு செல்கிறார். இவரை பின்தொடர்ந்து ஒரு சஹாபி செல்கிறார், அவரை ஃபாலோ பண்ணுகிறார். இவர் என்னென்ன நடவடிக்கை காரணமாக என்ன செயல் காரணமாக இவர் சுவர்க்கத்துக்கு சென்றார், சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர் பட்டியலில் இவர் சேர்ந்து கொண்டார் என்பதனை கூர்ந்து அவதானித்து தானும் என்ன செய்ய வேண்டும்? சுவர்க்கத்துக்கு போறது தயாராக வேண்டும். அந்த விடயத்தை தானும் செய்ய வேண்டும் என்கிறது ஆசை, அவா முயற்சி. இந்த முயற்சிக்கு உந்துதலாக அமைந்தது உண்மையில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம், சுவர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை. செல்கிறார்கள். சென்றவர் சொல்லுகிறார், எனது வீட்டில் இணைக்கும் தந்தைக்கும் ஏதோ சிறிய தகராறு, எனவே கருவிடத்திலே பெருந்தாளியா தங்க விரும்புகிறேன். அதுல நம்மை போன்ற ஆரம்ப காலத்திலே அந்த சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பாருங்கள். ஒருவர் வந்தால் நான் பெருந்தாளியாக உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் போதும், அதுல வசதியில தாராளமா இருக்கு. அங்க இருக்கு. நம்ம இன்னொரு யோசிப்போம், ஒரு ஆள் திடீர்னு செல்லி உங்களை நான் முன்னாள் தங்க போறேன், தங்க போறேன்னு சொன்ன என்னப்பா முன்னபின் சொல்லாமே அவர்றது வாரம்னு சொன்னா ஆரம்பத்தில் கோவிட் சொல்லிட்டு வரணும், அறிவிச்சுட்டு வரணும், ஒரு தபாலை போட்டு வரணும், ஒரு மெயில் அனுப்பிட்டு வரணும், திடீர்னு வந்த எப்படி யோசிப்போம்? ஆனால் அந்த சஹாபிய அந்த தோழர்கள், அந்த உத்தம சகாபாக்கள், அந்த உத்தம புத்திரர்கள் அப்படிப்பட்டவர்கள். தலைக்கு மேல் அவர்களை தூக்கி வைத்தவர்களாக தனது வீட்டில் இடம் கொடுப்பார்கள். அங்கே தங்குவதற்கு மூணு வேளை உணவு கொடுப்பார்கள். அவர்களை நன்றாக ஆதரித்து அனுப்புவார்கள். அந்த பண்பாட்டிலே வளர்ந்த அந்த சகாபாக்கள் அந்த சஹாபியை வரவேற்கிறார்கள், சந்தோஷப்படுத்துகிறார்கள். இந்த சஹாபி தொடர்ந்து மதானிக்கிறார், இவர் என்னை விட இன்னும் அதிகமான நல்ல மனு செய்கிறார். ஒரு நாள் அவதானிக்கிறார், தன்னை விட வித்தியாசம் எதுவுமே செய்யவில்லை. சர்வசாதாரணமாக எல்லோரும் தொழுவது கொண்டு தொழுகிறார், எல்லோரும் உண்பது கொண்டு உணுகிறார், எல்லோரும் உறங்குவது கொண்டு உறங்குகிறார், எல்லோரும் உடுப்பது கொண்டு உடுக்கிறார், எல்லோரும் என்னென்ன நடவடிக்கைகள் சர்வசாதாரணமாக நாளாம் தான் ஈடுபடுகிறார்களோ அதே போன்ற சாதாரண நடவடிக்கை, சாதாரண பழக்க வழக்கம், சாதாரண வாழ்க்கையிலே வாழ்கிறார். எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டாவது நாளும் அவரை பின்தொடர்கிறார். இரண்டாவது நாளும் சேம் ரிசல்ட், அதே முடிவுதான் கிடைக்கிறது. இவரால் பொறுக்க முடியவில்லை. கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து ஒரு சுவர்க்கவாசி என்று சொன்னார்களே, நீங்கள் என்னதான் வித்தியாசமாக செய்கிறீர்கள்? அந்த சுவர்க்கத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு சென்றது என்ன? எங்களுக்கு கற்றுத்தாருங்க சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தான் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று. என்ன சொன்னார்கள்? நான் ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லுகின்ற பொழுதோ பிறரை பற்றி எந்த விதமான கெட்ட அம்சங்களும் இல்லாத, கெட்ட சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் தான் நான் தூங்க சென்றேன். நான் தூங்க சென்றால் அன்றைய தினம் ஒருவரை பற்றியும் நான் மோசமாக எண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்தோடு, அப்படிப்பட்ட அந்த வெண்மையான உள்ளத்தோடு தான் அந்த சஹாபிய தோழர் இந்த உலகத்திலே தூங்குகின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது வாழ்ந்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு அம்சம்தான் சிறப்பான அம்சமாக அல்லாஹு தஆலாவை கண்டு அந்த அம்சத்தின் காரணத்தினால் அவரை சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்து நுழைய வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அவரை ஆக்கி காட்டினார். ஆனால் எம்மை பொறுத்தவரையில் யாரை பற்றியெல்லாம் நினைக்கிறோம்? மனவன் கனவியை பற்றி மோசமாக நினைப்பது, மனைவி கணவனை பற்றி மோசமாக எண்ணுவது, குழந்தைகள் பெற்றோர்களை வந்து வித்தியாசமாக மோசமானவர்களா நினைப்பது, பெற்றோர்கள் குழந்தைகளை பற்றி மோசமானவர்களா எண்ணுவது, ஒரு சகோதரன் பிற சகோதரன் இவ்வாறு நினைப்பது, ஒரு குடும்பம் பிற குடும்பத்தை இவ்வாறு நினைப்பது, இதுதான் நடக்கிறது. அப்ப இந்த நிலைமை மாற வேண்டுமா இல்லையா? சரியாக யோசித்து பாருங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருவரை பற்றி மோசமாக பேசுவதன் காரணத்தினால், அவரிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை தோண்டி தோண்டி நாங்கள் ஆராய்ச்சி செய்வதன் காரணத்தினால் எமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் தான் என்ன? எமக்கு இந்த உலகத்தில் என்னதான் கிடைக்கப் போகிறது? எம்மை பற்றி நாம் யாரிடத்தில் ஒருவர் சொல்லுகிறாரோ, சொல்லுகின்றவரை பொறுத்தவரையில் சொல்லக்கூடியவரை மோசமாகத்தான் நிற்பார். நான் ஒருவரை பற்றி இன்னொருடத்திலே மோசமாக சொல்கிறேன் என்று சொன்னால், யாரிடத்தில் போய் நாங்கள் ஒருவரை பற்றி சொல்லுகிறோமோ, அவரை பற்றி மோசமாக எண்ணுகிறாரோ இல்லையோ, சொல்லக்கூடிய எம்மை பற்றி மோசமானவர்களாக அவர் நினைப்பார். ஏன் ஒருவரை பற்றி இன்னொருத்தர் சொல்றேன்னு சொன்னா, அதே நேரம் அவரை பற்றி அவர்கள் அனைத்து வேறு யாரத்திலே நம்ம சொல்லுவோம். இதன் இயற்கை. அப்ப இனிமேல் கிடைக்கக்கூடிய ரிசல்ட், இனிமேல் கிடைக்கக்கூடிய லாபம் என்னவென்று சொன்னால், எம்மை நாங்கள் தாழ்த்திக் கொள்கிறோம், எம்மை மோசமானவர்களாக நாங்கள் ஆகிக் கொள்கிறோம். எனவே இது முதலாவது அம்சமாகும். இரண்டாவது, இதைவிட பாரதூரமானது என்ன? அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் மோசமானவர்களாக நாங்கள் ஆகிறோம். அப்ப கண்டிப்பாக இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். இந்த அம்சம்தான் பலாய் முசீபத்து கழுவுவது என்று சொல்வார்களே, புறம் பேசுவது என்று சொல்கிறார்களே, இதுதான் இன்றைய சமூகத்தின் இந்த இழி நிலைக்கு அடிப்படை காரணம் என்று கூட நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஒருவரை பற்றி ஒருவர் நல்லெண்ணம் கொள்ளாமல் அவரை மோசமாக நினைப்பதன் காரணத்தினால் தான் இந்த பாரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இல்லாமல் போய் ஒரு வெயிட்டில்லாத சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் அடிப்படை. எனவே கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இதனை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இந்த இறாலானது தன்னை சொல்லுமாம், எனது உடம்பை பார், நான் சுத்தமானவன், எனது உடம்பில வந்து எந்த விதமான அசிங்கத்தையும் முன்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி பிற இடத்திலே சொல்லுவார். ஆனால் சரியாக பார்த்தால் எல்லாருடைய தலையிலும் மூளை இருக்கும், அந்த இறாலுக்கு அசிங்கமும் சேர்த்து இருக்கும் என்பதனை அதை சுட்டிக்காட்டும். அப்ப நாம் ஒருவரிடத்திலே எம்மை பற்றி நல்லவராக காட்ட முனைகின்றோம் என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், அவரை விட எம்மிடத்தில் அதிகமான அழுக்குகள் இருக்கிறது. அதிகமான அழுக்குகள் என்ற சிந்தனையிலே கலந்திருப்பதன் காரணத்தினால் தான் ஒருவரை பற்றி இன்னொருடத்திலே நாங்கள் தகாத முறை பேசுகிறோம், அவரை பற்றி தூற்றுகிறோம், அவரை கீழ் இறக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம், அவரை மோசமானவராக ஆக்குகிறோம். எமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? உலகத்திலும் தோல்வி, மறுமையிலும் தோல்வி. அப்ப அந்த பொண்ணான நேரத்தில் நான் நல்ல விடயங்களை பற்றி பேசாமல், நான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு முனையாமல், நான் நல்ல விடயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்காமல், நன்மை தரக்கூடிய வாய்ப்பு வசதிகளை எல்லாம் விட்டுவிட்டு தீமையை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அம்சங்களாகிய இந்த விடயங்களில் கூடுதலாக கவனப்படுத்துவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு ஒற்றுமையுள்ள இஸ்லாமிய சமூகத்தை கண்டுகொள்ளவே முடியாது. எனவே இந்த இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்கால கனவு, இந்த இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்கால ஒற்றுமை, இந்த இஸ்லாமிய சமூகம் எதிர்காலத்தில் சிறந்த சமூகமாக வாழ வேண்டுமாக இருந்தால், முதலாவதாக நாங்கள் ஒற்றுமைக்கு எம்மை எடுத்து செல்லக்கூடிய அந்த அம்சமான எது இருக்கின்றதோ அதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எது அந்த ஒற்றுமையை தகர்ப்பதற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறதோ அதனை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இன்று முதல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனை களைய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, அல்லாஹ்வுக்காக என்கின்ற எண்ணத்தோடு, வேற யாருக்கும் ஆக இல்லை. இந்த விஷயத்தை சிறிய விஷயம் தானே என்று நாங்கள் பார்க்காமல், அது அல்லாஹு தஆலாவுக்கு பெரிய விஷயமாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் குறிப்பிட்டு சொன்னோம். என்ன? நீங்கள் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தலை முடியை விட அற்பமானதாக தெரிகின்றது. ஆனால் அதனைத்தான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் எம்மை நரகத்தில் கொண்டு போய் செல்லக்கூடிய மிக பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக நாங்கள் கருதி இருக்கிறோம் என்று அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை வீழ்ச்சியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய இந்த பெரும் தீமையான இந்த ரீபத்து இருக்கிறதே, பிறருடைய குறையை ஆராயக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதே, இது மிக முக்கியமான கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அம்சம். கண்டிப்பாக ஒரு மூமினிடத்தில் அது இருக்கவே கூடாது, அது அறவே அறவே இல்லாமல் கலைந்து எறியப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இதிலே சரியான ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் எம்மையும் நாங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், எமது சந்ததியினரையும் நாங்கள் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் சுருக்கமாக உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதில்லை என்று சொன்னால் என்னிடத்திலும் தவறு இருக்கிறது, உங்களிடத்திலும் தவறு இருக்கிறது, எல்லோரும் தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறுகள் எல்லாம் தற்பொழுதைய நிலைமையில் இருக்கக்கூடிய அது மிகுதியான தவறு எது என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் பிறருடைய குறையை தேடக்கூடிய இந்த அம்சமாகும். பிறருடைய குறைகளை வந்து அதிகமாக தோண்டி தோண்டி ஆராயக்கூடிய ஒரு அம்சமாகும். இதனை இன்று முதல் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கின்ற ஒரே எண்ணத்துடன் இன்று முதலை களைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்று நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறேன், இதன் பிறகு நான் எவரை பற்றி மோசமாக நினைக்க மாட்டேன், எவரை பற்றியும் நான் கிழிவானவனாக கருத மாட்டேன், எவரோடும் நான் பேசாமல் இருக்க மாட்டேன். என்னோடு சேர்ந்து இன்று இந்த முடிவை யார் எடுக்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்காக என்கின்ற அச்சத்தோடு செல்லுங்கள். இதன் பிறகு எவரோட குறையும் நான் தோண்டி தோண்டி ஆராய மாட்டேன், எக்காரணம் கொண்டும் யாருடனும் ஒருவரை பற்றி பேசவே மாட்டேன் என்று என்னோடு கை தூக்கக்கூடியவர்கள் யாரு? நாளை மறுமை இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியானது பெரும் வெற்றியை தரும். நாளை மறுமையிலே எங்களை இந்த விரல்கள் இந்த கரங்களையுமே ஒன்று கோர்த்த கரங்களாக ஆக்கி வைக்கட்டும். யார் யார் ஒவ்வொருத்தரும் முடியெடுப்போம், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்போம், இதன் பிறகு யாரை பற்றியும் பேச மாட்டேன். அதே போன்று இதனை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுங்கள், உங்களிடத்திலிருந்து முழுமையாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் இன்று கையை தூக்குங்கள், நாங்கள் பார்க்காவிட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒரு உறுதியான முடிவெடுங்கள். இதன் பிறகு யாரை பற்றியும் யாரும் எந்த குறையும் பேச மாட்டோம். நாங்களும் யாராவது வந்து ஒருவரை பற்றி குறை பேசினால் அந்த இடத்திலே முகத்துக்கு முன்னே நீங்கள் சிரித்தவர்களாக சொல்லுங்கள், தயவு செய்து நாங்கள் இந்த விடயத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம், ஒரு கருத்தில் கொண்டிருக்கிறோம். என்ன, இதன் பிறகு யாரும் யாரோட குறையை பேசுவது கிடையாது. இது அல்லாஹ் தஆலாவுக்கு என்று அல்லாஹ்வுக்காக என்கின்ற அந்த எண்ணத்துடன் சரியான இறையச்சத்துடன் எடுத்த ஒரு ஒரு ஒப்பந்தமாகும். எனவே நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டோம். நாங்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இன்னாரை பற்றி எண்ணத்தில் எந்த குறையும் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று ஒரு முடிவை எடுங்கள். யார் இம்மோடு இன்று கை உயர்த்துவது? இந்த நிலையில் யார் வந்து உண்மையானவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? கண்டிப்பாக ஆண்களை போன்று நீங்களும் எல்லோருமே வந்து இதுல ஒருமித்த கருத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆண்களை பொறுத்தவரையில் எல்லோரும் கை தூக்கினார்கள், எல்லோரும் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் எவரை பற்றியும் நாங்கள் தாழ்வானவர்களாக எண்ண மாட்டோம், எவரை பற்றியும் மோசமானவர்களாக கருத மாட்டோம், எவரையும் நாங்கள் இல்லியவர்களாக வந்து மோசமானவர்களாக கருத மாட்டோம், எவரையும் நாங்கள் வந்து குறைத்து மதிப்பிட மாட்டோம், எவரையும் நாங்கள் வந்து இழிவானவர்களாக கருதி அவர்களை வந்து மோசமானவர்களாக கருத மாட்டோம், எவரை பற்றியும் நாங்கள் புறம் பேச மாட்டோம், எவருடைய குறையையும் நாங்கள் தோண்டி தோண்டி ஆராய மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்திலே தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த எண்ணத்தை தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருளட்டுமாக. இந்த சஹாபாக்கள் இந்த எண்ணத்தை மையமாக வைத்து இந்த உலகத்திலே சுவர்க்கவாசியாக இனங்காணப்பட்டார்களோ அப்படிப்பட்ட பட்டியலில் எம்மையும் அல்லாஹ் தஆலா இந்த கருத்தை மையமாக வைத்து இந்த நல்ல எண்ணத்தை இந்த நல்ல முடிவை மையமாக வைத்து அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்க பட்டியலில் எம்மையும் சேர்க்கட்டுமாக. யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் தொடர்ந்து பிறரை பற்றி குறை காணக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நிலைமையை இன்று முதல் நீ மாற்றி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழக்கூடியவர்களாக, எப்பொழுதும் பிறரையும் நல்லவர்களாகவே எண்ணக்கூடியவர்களாக, தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் என்கின்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த அமர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிரதாவான அலில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.